வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இது விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்று காப்புரிமை என்றால் என்ன, வேளாண் கண்டுபிடிப்புகளுக்காக காப்புரிமை பெறும் வழிமுறைகள் பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உளவியல் துறையில் இணை பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் வேலவன் அவர்கள். வாங்க விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
நேயர்களே, நாம் இப்பொழுது காப்புரிமை என்றால் என்ன, வேளாண் கண்டுபிடிப்புகளுக்கு எவ்வாறு காப்புரிமை பெறுவது என்பது குறித்து அறிவோம். வர்த்தகம் சார்ந்த அறிவுசார் சொத்துரிமைகளில் காப்புரிமை முக்கிய இடம் வகிக்கிறது. இது தவிர தொழில்துறை சார்ந்த வடிவமைப்பு, வர்த்தக குறியீடு, பதிப்புரிமை, ஒருங்கிணைந்த மின்னணு சுற்று வடிவமைப்புகள், வெளியிடப்படாத கண்டுபிடிப்புகள் மற்றும் புவிசார் குறியீடு போன்றவை அறிவுசார் சொத்துரிமைகளில் அடங்கும். முதலில் காப்புரிமை என்றால் என்ன என்பது குறித்து அறிவோம். காப்புரிமை என்பது கண்டுபிடிப்பாளர்களுக்கு ஒரு நாட்டினால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வழங்கப்படும் உற்பத்தி, பயன்பாடு மற்றும் விற்பனைக்கான பிரத்யேக உரிமையாகும். இதன் மூலம் அந்த காப்புரிமை காலத்தில் அந்நாட்டில் மற்றவர்கள் யாரும் உற்பத்தி செய்யவோ மற்றும் விற்பனை செய்யவோ இயலாது. காப்புரிமை காலம் எவ்வளவு என்பது குறித்து அறிவோம். காப்புரிமை காலமானது காப்புரிமை விண்ணப்பம் செய்த நாளிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு செல்லத்தக்கது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் காப்புரிமையை புதுப்பிக்க வேண்டும். மேலும் காப்புரிமை மற்றவர்களுக்கு வழங்க முடியுமா? காப்புரிமை ஒரு சொத்துரிமையாதலால் இதை பரிசாகவோ அல்லது வாரிசுகளுக்கோ அளிக்கலாம். மேலும் இதை மற்றவர்களுக்கு விற்கவோ உரிமமாக வழங்கவோ முடியும். மேலும் காப்புரிமையானது புவியியல் சார்ந்த ஒரு உரிமையாகும். எனவே ஒரு நாடு வழங்கும் காப்புரிமை அந்நாட்டின் எல்லைக்குள் மட்டுமே செல்லத்தக்கதாகும். நாம் இப்பொழுது கட்டாய உரிமை என்றால் என்ன என்பது குறித்து அறிவோம். ஒரு நாடானது அந்நாடு வழங்கும் காப்புரிமையை தேசிய அவசரநிலை கருதியோ மற்றும் இதர அவசரநிலை கருதியோ மற்றவர்களுக்கு காப்புரிமையாளர்களின் ஒப்புதலை பெறாமலேயே உற்பத்தி செய்ய உரிமையளிக்க முடியும். இது கட்டாய உரிமை என்று அழைக்கப்படுகிறது. மேலும் காப்புரிமை பெற தகுதியானவை யாவை? காப்புரிமை பெற முற்றிலும் புதிய பொருட்கள் அல்லது செய்முறைகள், பொதுவாக அனைவருக்கும் தெரியாதவை மற்றும் தொழில்துறையில் பயன்படக்கூடியவை தகுதியானவை ஆகும். காப்புரிமை பெற முடியாத பொருட்கள் யாவை? இந்திய காப்புரிமை சட்டத்தின்படி நுண்ணுயிரிகள் தவிர்த்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள், அதன் பகுதிகள் மற்றும் அவற்றிலிருந்து பெறப்படும் பொருட்கள் காப்புரிமை செய்ய முடியாது. வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிரிடும் முறைகள் காப்புரிமை செய்ய முடியாது. பாரம்பரிய அறிவை கொண்ட கண்டுபிடிப்புகள் அல்லது பொருட்களின் கலவை அல்லது பாரம்பரிய அறிவை கொண்ட பொருட்களின் பகுதிகள் இந்தியாவில் காப்புரிமை செய்ய இயலாது. அற்பமான கண்டுபிடிப்புகள் அல்லது பொதுவாக உள்ள இயற்கை விதிகளுக்கு முரணான கண்டுபிடிப்புகள் காப்புரிமை செய்ய இயலாது. அனைவரும் அறிந்த சாதனங்கள் அல்லது பொருட்களின் வரிசை, மறுவரிசை அல்லது மறு உற்பத்தி போன்றவைகளுக்கு காப்புரிமை செய்ய இயலாது. வெறும் கலவையால் செய்யப்பட்ட பொருட்களுக்கும் காப்புரிமை செய்ய இயலாது. மேலும் மருத்துவம், அறுவை சிகிச்சை, நோய் தீர்க்கும் முறைகள், முற்காப்பு நோயறிதல் முறைகள் போன்றவை காப்புரிமை செய்ய இயலாது. மற்றும் திட்டம் அல்லது விதிமுறைகள் அல்லது மனதின் செயல் அல்லது விளையாட்டு முறைகள் போன்றவை காப்புரிமை செய்ய இயலாது. கணித முறை, வணிக முறை மற்றும் கணினி மொழிகள் போன்றவை காப்புரிமை செய்ய இயலாது. ஒருங்கிணைந்த மின்னணு சுற்றுகளின் அமைப்புகள் காப்புரிமை செய்ய இயலாது. இது போன்ற பல பொருட்கள் இந்தியாவில் காப்புரிமை செய்ய இயலாது. அவை இந்திய காப்புரிமை சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் காப்புரிமைகளுக்கான பொருட்களை எப்படி தேர்வு செய்வது என்பது குறித்து இப்போது காண்போம். நாம் கண்டுபிடித்துள்ள பொருள் அல்லது செய்முறை புதுமையாகவும் வெளிப்படையாக இல்லாமலும் தொழில்துறை பயன்பாட்டுள்ளதாகவும் இருந்தால் காப்புரிமை செய்ய இயலும். நாம் கண்டுபிடித்த பொருள் அல்லது செய்முறை புதுமையானதா என்பதை முன்னரே வழங்கப்பட்ட காப்புரிமைகளிலிருந்தும் மற்றும் காப்புரிமை விண்ணப்பங்களின் தொகுப்புகளிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். புதிய கண்டுபிடிப்பு இந்திய காப்புரிமை சட்டம் 1970 காப்புரிமை பெற்றதாக இருக்க வேண்டும். இது முன்னரே பயன்பாட்டிலோ அல்லது பாரம்பரிய அறிவை கொண்டதாகவோ இருத்தல் கூடாது. நாம் இப்பொழுது காப்புரிமை விண்ணப்பங்களின் வகைகளை அறியலாம். காப்புரிமை விண்ணப்பமானது சாதாரண காப்புரிமை விண்ணப்பம், செயற்கை காப்புரிமை விண்ணப்பம், மாநாட்டு ஒப்பந்தம் மூலமான காப்புரிமை விண்ணப்பம் என்று 3 வகையாக கொள்ளலாம். காப்புரிமை செய்ய தேவையான ஆவணங்கள் யாவை? கட்டணத்துடன் கூடிய காப்புரிமை விண்ணப்பம், தற்காலிக அல்லது முழுமையான கண்டுபிடிப்பு விவரங்களுடன் வரைபடங்களுடன் கூடிய விண்ணப்பங்கள், கண்டுபிடிப்பின் சுருக்கம், பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் வெளிநாட்டு தாக்கல் தொடர்பான அறிக்கை, பரிந்துரைக்கப்பட்ட முத்திரைத்தாள் படிவத்தில் வழக்கறிஞருக்கான உரிமம் போன்றவை காப்புரிமை விண்ணப்பத்துடன் அளிக்கப்பட வேண்டும். எவ்வாறு காப்புரிமை விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுகிறது? காப்புரிமை விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும் முறைகளை பற்றி இப்போது அறிவோம். விண்ணப்பம் அளிக்கப்பட்ட 18 மாதங்களிலோ அல்லது முன்னுரிமை தேதியிலோ காப்புரிமை விண்ணப்பம் காப்புரிமை இதழில் பரிசீலிக்கப்படும். பரிசீலிக்கப்பட்ட பின் பொதுமக்கள் அவ்விண்ணப்பத்தை ஆய்ந்து அறியலாம். அதன்பின் முதல் ஆய்வு அறிக்கை காப்புரிமை அலுவலகம் காப்புரிமையாளருக்கு வழங்கும். இதற்கு 6 மாதங்களுக்குள் விண்ணப்பதாரர்கள் விடையளிக்க வேண்டும். விவரங்கள் போதுமானதாக இல்லையெனில் 2ஆம் ஆய்வறிக்கையை காப்புரிமை அலுவலகம் வழங்கும். விளக்கங்கள் போதுமானதாக இருந்தால் காப்புரிமை விண்ணப்பம் வழங்கப்படும். விண்ணப்பம் பிரசுரிக்கப்பட்ட தேதியிலிருந்து அந்த கண்டுபிடிப்பிற்கு காப்புரிமை வழங்க யார் வேண்டுமானாலும் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு காப்புரிமை வழங்கப்படும் அல்லது மறுக்கப்படும். இந்த காப்புரிமையை ஒவ்வொரு வருடமும் பரிந்துரைக்கப்பட்ட தொகையை செலுத்தி புதுப்பிக்க வேண்டும். நாம் இப்பொழுது காப்புரிமை பெறுவதன் பலன்கள் யாவை என்பது குறித்து அறியலாம். காப்புரிமையானது கண்டுபிடிப்பாளர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை இரகசியமாக வைக்காமல் பொதுவெளியில் தெரிவிக்க ஊக்கப்படுத்துகிறது. மேலும் காப்புரிமையானது ஒரு சொத்துத்தன்மையுடையதாகும். எனவே அவற்றை விற்கவோ மற்றவர்களுக்கு உற்பத்தி உரிமையாக தரவோ முடியும். மேலும் ஒரு கண்டுபிடிப்பு வர்த்தக ரீதியாக வெற்றியடையும் பொழுது காப்புரிமை அதிக வருவாய் தருவதாக உள்ளது. மற்றும் காப்புரிமையாளர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை வர்த்தகப்படுத்த முயற்சிக்காத போது அவற்றை மற்றவர்களுக்கு விற்பதன் மூலமும் அல்லது உற்பத்தி மற்றும் பயன்பாட்டு உரிமை அளிப்பதன் மூலமும் பலனடையலாம். மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் தொழில் வளர்ச்சியடைய காப்புரிமை உதவுகிறது. காப்புரிமை பொருட்கள் குறித்த தொழில்நுட்ப விவரங்கள் மேலும் அது தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஆகவே விவசாயிகளும் கண்டுபிடிப்பாளர்களும் தங்கள் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்று பலனடையலாம். இது நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அதிக அளவில் உதவிடும்.